தென்றல் பிப்ரவரி 2011 ஹரிமொழி பகுதியில் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் எழுதியுள்ள பேராசிரியர் நினைவுகள் வெல்லுஞ்சொல். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் அநேகமாக எல்லா தமிழ் திரைப்படங்களிலும் தமிழ் ஆசிரியர்களை கோமாளியாகத்தான் சித்தரிப்பார்கள். கோட் தலைப்பாகை, முட்டை முட்டையாக மூக்கு கண்ணாடி, அசமந்த பார்வை, கையில் பிரம்பு, கச்சம் வைத்த வேட்டி, இப்படித்தான் அவர் தோற்றம் அளிப்பார். பேச்சோ முட்டாள்தனமாக மட்டும்தான் இருக்கும். அவருக்கு தமிழ் இலக்கணம் ஒன்றை தவிர வேறெதிலும் பயிற்சி இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு குணச்சித்திரத்தை தான் தமிழ் ஆசிரியர் என்ற பெயர் அந்த நாள் ரசிகர்களின் மனத்தில் ஏற்படுத்தும். தமிழ் ஆசிரியர் கேலிக்குரிய தன்மைகள் அனைத்துக்கும் ஒரு ஐகான் என்ற விதத்தில் சித்தரிக்கப்பட்டு கொண்டிருந்தார். இப்போதைய படங்களை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது. இப்போதெல்லாம் தமிழாசிரியர் என்றில்லாமல் எல்லா ஆசிரியர்களையுமே இந்த வகையில்தான் காட்டுகிறார்களோ என்னவோ தெரியாது. இந்த தொடரை ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு 4-5 தவணைகளில் என் ஆசிரியரை பற்றிய சில நினைவுகளை பகிர்ந்து கொண்டு முடிக்கலாம் என்று தான் நினைத்திருந்தேன். அவரை சந்திக்கும் முன்வரையில் எனக்கு வாய்த்திருந்த தமிழ் ஆசிரியர்களை நல்லா பாடம் நடத்துபவர், ஈடுபாடு இல்லாமல் பாடம் சொல்பவர், அடிப்பதற்கென்றே பெரும்பும் கையுமாக உலவியபடி மற்ற ஆசிரியர்கள் மதிக்கப்படும் அளவுக்கு தான் மதிக்கப்படாத காரணத்தால் அடிபட்டிருக்கும் உள்ளுணர்வை, ஈகோ, மாணவர்களை மனம் போன போக்கில் அடித்து ஆற்றிக்கொள்பவர் என்று 3 அல்லது 4 பிரிவுகளின் கீழ் கொண்டு வந்து விடலாம். கல்லூரியில் மாணவர்களை அடிக்க முடியாது, அந்த குறையை வேறு வகைகளில் நிவர்த்தி செய்து கொள்பவர்கள் உண்டு. நல்ல தமிழாசிரியர் என்றால் பாடப்பகுதியை நன்றாக விளக்குபவர் என்ற அளவில்தான் பொருள் வரையறை காண முடியும். ஆசிரியர் பணியாற்றிய அதே ஆமா ஜெயின் கல்லூரியில் இன்னொரு தமிழ் பேராசிரியர், நாங்கள்லாம் தமிழ் படிப்பில் உங்கள் மாதிரிதான், என்ன இலக்கணங்களை உங்களை விட நன்றாக அறிவோம், பலர் உருப்போட்டு ஒப்பிப்பார்கள், ஆனால் கம்பராமாயணம், சிந்தாமணி போன்ற காவிய பயிற்சியில் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் படித்த போது இருந்த பாடப்பகுதியும் இதோ உங்களுக்கு நடத்துகிறோமே அந்த பாடப்பகுதியும் மட்டும்தான். பாடப்பகுதி மாறினால் ஒழிய வேறொரு பகுதியை படித்து கூட பார்க்காதவர்கள் தான் பெரும்பான்மை. நானே கம்பராமாயணம் முழுக்க படித்ததில்லை, வேணுகோபால் ஒருத்தர் தான் எங்களில் விதிவிலக்கு என்றே என்னிடம் சொல்லியிருக்கிறார். நான் அறிந்த தமிழ் ஆசிரியர்களில் தமிழை தவிர மற்ற ஒன்றையும் அறியாத ஆசிரியர்கள் உண்டு. மகோ மகாபாத்தியாய பட்டம் பெற்ற ஊவேசா அவர்களே இந்த வகைப்பாட்டுக்குள் தான் வருவார். அவருக்கு இசைப்பயிற்சி பாரம்பரியமாக வந்திருந்தது என்பது கூடுதலான ஒன்று. தமிழிலும் வடமொழியிலும் வல்லவர்களான நல்ல தமிழ் ஆசிரியர்களையும் அறிந்திருந்தேன். அறிதலும் அரிதாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒன்று போல புலமை பெற்ற ஆசிரியர்கள் உண்டு. தமிழே சரியாக தெரியாத, ஒற்று பற்றிய ஐயங்களே கூட சரியாக விளக்க தெரியாத, தானே விளங்கிக் கொள்ளாத ஆசிரியர்களையும் பார்த்திருக்கிறேன். என்ன பெரிய ஆச்சரியம் என்றால், ஆங்கிலம் அறிந்த தமிழ் ஆசிரியர்களை காட்டிலும் தமிழ் புலமை பெற்ற ஆங்கில ஆசிரியர்களின் எண்ணிக்கையே அதிகம். பேராசிரியர் ஆ சீனிவாச ராகவன் ஒரு ஆங்கில பேராசிரியர் தான். அவருக்கு தமிழில் இருந்த பயிற்சி மற்ற தமிழ் ஆசிரியர்களுக்கே கூட இருந்திருக்குமா என்பது ஐயத்துக்கு உரியது. இப்படி விஞ்ஞானம், கணிதம், தாவரவியல் போன்ற மற்ற துறைகளில் வல்லவர்களான ஆசிரியர்கள் ஆர்வம் காரணமாக தமிழை நாடி வந்து தாமே உழைத்து படித்து எழுதிய சொற்பொழிவுகளை ஆற்றியும் வந்திருக்கிறார்கள். தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் கிடைக்க பெருமளவுக்கு உறுதுணையாக நின்ற உயர்ந்த தமிழறிஞர் வரிசையில் முன்னணியில் நிற்கும் டாக்டர் வாசை குழந்தைசாமி நீர்வளத்துறை பொறியியலாளர் தான். தன்னார்வத்தால் தமிழை பயின்றவர். தமிழ் ஆசிரியர்களே என்றால் தம் துறையை தவிர பிற துறைகளை எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். அதுதான் சொன்னேனே, தமிழிலேயே போதுமான பயிற்சி இல்லாமல் கடனுக்கு வகுப்புக்கு வந்து போகும் தமிழ் ஆசிரியர்கள் பலரை பார்த்திருக்கிறேன். இந்த பிரிவினர் இன்றளவும் இருக்கின்றனர். சொல்லப்போனால் தமிழ் மொழி கல்லூரி பாடங்களில் முக்கியமான இடத்தை பெற்றிராத இந்த காலகட்டத்தில் இந்த பிரிவின் கீழ் வரும் ஆசிரியர்கள் பெருமளவுக்கு இனவிருத்தி அடைந்திருப்பார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த உண்மைகளை நான் படிக்கிற காலத்திலேயே அறிந்திருந்தேன். மேலே சொன்னபடி ஒரு தமிழ் பேராசிரியரே இதை எனக்கு சொல்லியிருந்தார். ஆனால் அவரே கூட வேணுகோபால் ஒருத்தர் தான் விதிவிலக்கு என்றும் சொல்லியிருந்தார். நான் பேராசிரியரிடத்தில் கல்லூரியில் நேரடியாக பயின்றதில்லை. இந்த தொடரின் தொடக்கத்தில் சொன்னது போல் நல்லூர் இலக்கிய வட்டத்தில் அவர் ஆற்றிய சொற்பொழிவின் ஆழமும் தாக்கமும் தீவிரமும் என்னை அவரை நோக்கி செலுத்தின. அவரே நான் குடியிருந்த அங்கநல்லூருக்கு வீடு கட்டி கொண்டு வந்துவிட்டது மேலும் சௌகரியமாய் போய்விட்டது. அப்படித்தான் கல்லூரி படிப்பு முடித்த 1973 பிறகு சுமார் 24 ஆண்டுகளுக்கு எங்கள் உறவு நீடித்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய வீட்டுக்கு போய் உரையாடி கொண்டிருப்பதும் பல சமயங்களில் அவருடைய சொற்பொழிவுகளுக்கு என்னுடைய இரு சக்கர வண்டியில் அவரை அழைத்துச் செல்வதும் அவருடைய சொற்பொழிவுகளை கேட்பதும் அலுவலகத்துக்கு செல்லும் போது அவருடைய வீட்டுக்கு போய் கல்லூரி வரையில் அவரை வண்டியில் கொண்டு போய் விட்டுவிட்டு போகும் நேரத்தில் நிகழ்ந்த உரையாடல்களுமே மிகுந்த நேர நெருக்கடியான ஒரு தொழிலில் உழன்று கொண்டிருந்த எனக்கு இன்பமான போதுகளாக அமைந்தன. தமிழை தவிர மற்ற துறைகளில் அவருக்கு இருந்த நாட்டமும் பயிற்சியும் அபாரமானது. மருத்துவத்துறையில் கூட அவருடைய அறிவு கூர்மை பிரமிக்க வைப்பதாக இருந்தது. அவருக்கு இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை நடந்திருந்த சமயத்தில் அவரை சந்திக்க வந்திருந்த நண்பர்களுடன் உரையாடி கொண்டிருக்கும் போது இதய அறுவை சிகிச்சையின் நுட்பங்களை அவர் விளக்கிக் கொண்டிருப்பதை தற்செயலாக கேட்க நேர்ந்த இதய அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் கணேஷ் கே மணி தென்னக ரயில்வே மருத்துவமனையில் அப்போது பணியாற்றி கொண்டிருந்தார். வேணுகோபால், நீங்க பேசாம எங்க காலேஜுக்கு பாடம் நடத்த வந்துடலாம் என்று குறிப்பிட்டதை பற்றி இந்த தொடரில் சொல்லியிருக்கிறேன். இப்படி பல துறை பயிற்சி கொண்ட தமிழ் ஆசிரியராக இருந்தது என்னை போன்ற இலக்கிய தாகம் மிகுந்தவர்களுக்கு பெருவிருந்தாக அமைந்திருந்தது. ஒருமுறை பாரதியின் குயிர்பாட்டை பற்றி உரையாடி கொண்டிருந்தோம். இந்த பகுதியை பற்றி பேச்சு திரும்பியது. உள்ளந்தான் கவ்வ ஒரு சிறிதும் கூடாத கொள்ளை பெரிய உருக்கொண்ட பல கோடி வட்ட உருளைகள் போல் வானத்தில் அண்டங்கள் எட்ட நிரப்பியவை எப்போதும் ஓட்டுகிறாய். எல்லாம் அசைவில் இருப்பதற்கே சக்திகளை பொல்லா பிரமா புகுத்தி விட்டாய் அம்மாவோ. காலம் படைத்தாய் கடப்பதில்லா திக்கமைத்தாய். உள்ளந்தான் கவ்வ ஒரு சிறிதும் கூடாத என்ற தொடர் தொடங்கி காலம் படைத்தாய் கடப்பதில்லா திக்கு அமைத்தாய் என்பது வரையில் அந்த சொற்கூட்டத்தில் அமைந்திருக்கும் ஆழ்ந்த பொருளை கேட்பவர்களுடைய உள்ளங்களையெல்லாம் கவ்வும்படியாக அவர் விளக்கிய பாங்கு. அவருடன் உரையாடினால்தான் அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டால்தான் தெரியும். அண்ட வழியின் பெரும்பரப்பு எப்படி கற்பனைக்கும் எட்டாத ஒன்று என்பதை விளக்க ஹெச்.ஜி. வெல்ஸை மேற்கோள் காட்டுவார். இந்த நம்முடைய பூமி பந்தை இதோ இந்த வாக்கியத்தின் இறுதியில் இருக்கும் முற்றுப்புள்ளி அளவுக்கு சுருக்கி விடுவோம். அப்போது சூரியன் எங்கே இருக்கும்? 9 அடி தொலைவில் இருக்கும் பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திர கூட்டமான பிராக்சிமா சென்டாரி எங்கே இருக்கும்? சுமார் 4500 மைல் தொலைவில் இருக்கும் என்று தொடங்குவார். விவரிக்க விவரிக்கத்தான் உள்ளந்தான் கவ்வ ஒரு சிறிதும் கூடாத என்ற பாரதி பாட்டின் சிறு துணுக்கில் நிறைந்த ததும்பிக் கொண்டிருக்கும் கூர்மையான அறிவு பாங்கும் எவ்வளவு தூரம் பொருளுணர்ந்து பாடியிருக்கிறான் பாரதி என்ற உண்மையும் அப்படிப்பட்ட வைரமணி கோவையை எவ்வளவு மேம்போக்காக படித்துவிட்டு ஒருவேளை தப்பித்தவரை படித்திருந்தால் பாரதி பாடல்களை எவ்வளவு புரிந்து கொண்டு ரசித்திருக்கிறோம் என்று நமக்கு நாமே அளவுக்கு அதிகமாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பெரும் பேருண்மையும் விளங்கும். பாரதி பாடல்களை எப்படி அணுக வேண்டும் என்ற அடிப்படையே புரிய தொடங்கும். பேசினால் போதாது, உங்களுக்கும் பிறகு உங்களுடைய சிந்தனை வளம் அடுத்தடுத்த தலைமுறைகளை சென்றடைய வேண்டும். எனவே புத்தகமாக எழுதுங்கள் சார் என்று நானும் தென்றல் ஆசிரியர் மதுர பாரதியும் பல சமயங்களில் அவரிடம் வற்புறுத்தி இருக்கிறோம். என்ன காரணமோ எழுதுவதில் ஆசிரியருடைய நாட்டம் அதிகமாக செல்லவில்லை. வள்ளுவரும் பாரதியும் என்று ஒரு சிறிய புத்தகத்தை மட்டுமே எழுதினார். ஸ்ரீராம் ட்ரஸ்ட் வெளியிட்டது. சிறுகதைகள் நாடகங்கள் என்று எழுதி குவித்திருந்த போதிலும் இப்படிப்பட்ட இலக்கிய ஆய்வுத்துறையில் ஆய்வு சொற்பொழிவை கேட்கிறோம் என்ற உணர்வே எழாமல் பொதுவாக இப்படிப்பட்ட ஆய்வு சொற்பொழிவுகள் 10 நிமிடங்களுக்குள் கொட்டாவியை வரவழைக்கும் தன்மையென என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். கேட்டால் பிணிக்கும் தகையவாய் என்று வள்ளுவர் சொல்வதைப் போல கேட்க கேட்க இன்னும் கேட்க வேண்டும் என்று தாகத்தை உண்டு பண்ணுவனவாய். அவர் நிகழ்த்திய சொற்பொழிவுகளை மற்றவர்கள் கேட்டாலவோ நான் சொல்வதில் மிகை நெவிச்சி என்பது துளியும் இல்லை என்பது விளங்கும். என்ன செய்வது? இப்படிப்பட்ட அளப்பரிய செல்வத்தை, மேதையை, இலக்கிய இன்பத்தை இதை காட்டிலும் மேலாக சொல்பவர் யாரும் இல்லை என்னும் அளவுக்கு விளங்கிய பெரும் தகையை உலகம் அறியாமலேயே போய்விட வேண்டியதுதானா என்ற மன உளைச்சலே என்னை இந்த தொடரை எழுத வைத்தது. என்னையும் அறியாமல் ஓராண்டு காலமாக இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது, தொடரும். கடந்த தவணையில் அவருடைய மனைவி ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகிறார், அவரை சந்திக்கப் போகிறேன் என்று சொல்லியிருந்தேன். இந்த தொடரின் முதல் தவணைக்கு தேடாமல் கிடைத்த சொத்து என்று தலைப்பிட்டிருந்தேன். இம்மாதம் இன்னொரு சொத்து தேடாமல் கிடைத்தது. ஆசிரியர் தன் சொற்பொழிவுகளை கையடக்கமான ஒலிப்பதிவு கருவியில் பதிந்து கொள்வார். அது அவருடைய சொந்த பயன்பாட்டுக்கானது. சொற்பொழிவு முடிந்த பிறகு திரும்ப திரும்ப போட்டு கேட்டு எங்கே தவறுகிறோம், எங்கே இன்னும் விவரமாக சொல்ல வேண்டும், எங்கே சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சுய விமர்சனம் செய்து கொள்வதற்காக அவர் செய்த பதிவுகள் அவை. சில சொற்பொழிவு நாடாக்களை மற்றொரு சொற்பொழிவை பதிவுவதற்காக பயன்படுத்தி முதல் பொழிவை அழித்து விடுவார். வாழ்ந்த நாளில் அவர் இவற்றை என்னையே கேட்க அனுமதித்ததில்லை. அவருடைய மரணத்துக்கு பிறகுதான் தனிமையை தாங்க முடியாமல் இவற்றை கேட்க தொடங்கினேன் என்றார் அவர் மனைவி திருமதி சரஸ்வதி வேணுகோபாலன். என்ன புண்ணியமோ, அவருடைய திருக்குறள் வகுப்பு சொற்பொழிவுகளின் பதிவுகள் ஒலி நாடாக்களாக இருக்கின்றன. அவற்றின் ஒரு பகுதியை என்னிடம் கொடுத்தார் சரஸ்வதி அம்மா. அவற்றை ஒலி நாடாவிலிருந்து கணினி வடிவுக்கு மாற்றியிருக்கிறேன். என்னிடம் கொடுக்கப்பட்டவற்றை பகுதி பகுதியாக வலையேற்றவும் தமிழ் மரபு அறக்கட்டளை ஆவண கலரியில் வைத்திருக்கவும் கொரியா கண்ணன் என்று அறியப்படும் நண்பர் டாக்டர் நா கண்ணன் சம்மதித்திருக்கிறார். முதல் 4 பகுதிகள் வலையேறிவிட்டன, இங்கே கேட்கலாம். இவற்றை தவிர தன் வசமிருக்கும் மற்ற பதிவுகளையும் அனுப்புவதாக சரஸ்வதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழுலகம் அவருக்கு பெரித்த நன்றி கடன் பட்டிருக்கிறது என்பதை இந்த ஒலி கோப்புகளை கேட்டால் ஒப்புக்கொள்வீர்கள். எழுத்து மூலமாக இல்லாவிட்டாலும் குரல் வடிவமாக பேராசிரியர் நாகநந்தி அவர்களுடைய சொல் நிற்கத்தான் போகிறது, வெல்லும் சொல்லாக விளங்கத்தான் போகிறது. ஆசிரியரிடம் பெற்ற இலக்கிய அனுபவங்களோடு மறுபடியும் அடுத்த இதழில் வருகிறேன். அதுவரையில் அவசியம் இந்த பதிவுகளை கேளுங்கள். கேட்பவரை கிறங்க அடிக்கிறார் என்பதை நீங்களே ஒப்புக்கொள்வீர்கள். ஹரிகிருஷ்ணன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.